தென்றல் ஏப்ரல் 2010 இதழில் வந்துள்ள எல்லை சுவாமிநாதன் அவர்களின் பற்று என்னும் சிறுகதை. ராகவன் வெற்றிலை பாக்கை மென்றபடி ஒரு ஃபைலை பார்த்து என்று ஏதோ சொல்லிக் கொண்டார். சந்தானம் மனதை திடப்படுத்திக் கொண்டான். இன்று கேட்டே விடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்தான். சார் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் என்று இழுத்த போது ராகவன் அவனை பார்த்து உப்பின வாயை மூடிக்கொண்டு என்ன என்பது போல தலையை தூக்கி புருவத்தை உயர்த்தினார். சந்தானம் தைரியத்துடன், சார் எனக்கு இந்த கம்பெனியில எப்ப பதவி உயர்வு கிடைக்கும் என்றான். ராகவன் வாயை கையால் மூடி சீப்பை அடக்கி உயர பார்த்தவாறு வெளியே நடந்து போய் எச்சில் துப்பிவிட்டு உள்ளே வந்தார். என்ன சந்தானம் கேட்டே, பதவி உயர்வா? உனக்கா என்னத்தன்னு சொல்றது, எனக்கு ஒரு கதை தான் நினைவுக்கு வருது என்றார். தொலைஞ்சது, கதை சொல்லியே மனுஷனை கொன்னுடுவார், வேண்டாம்னாலும் சொல்லாமல் விடமாட்டார். பொறுமையாக அவரை பார்த்தான். இல்லேன்னு ஒரு வார்த்தையை சொல்லாமல் விரசமான கதை ஒன்றை சொன்னார். சந்தானம் வெறுப்போடு ஏதோ சொல்ல வந்த போது நடராஜன் உள்ளே வந்தான். சார், பகவத்கீதை அத்தியாயம் 12 என்று சில அச்சித்த தாள்களை ராகவாச்சாரியிடம் கொடுத்தான். தேங்க்ஸ், கிளாஸ்க்கு இது போதும், இன்னும் 2 நாள்ல அத்தியாயம் 13 கொடுத்துடு. சந்தானம், வழக்கம் போல புதன்கிழமை சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதும் 5 மணிக்கு கிளாஸ், மறக்காம வந்துடு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த தடவை நம்ம முதலாளி இன்பிங் மின்னும் கீதை கிளாஸுக்கு வராராம், ரொம்ப நாளா வரணும்னு சொல்லிட்டு இருக்கார் என்றார். அவர் சீனாக்காரராச்சே, இதெல்லாம் அவருக்கு புரியுமா? அவருக்கு தமிழ் ஓரளவுக்கு பேச வருது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு, இங்கிலீஷை வச்சு சமாளிக்கிறாரு. ஒரு ஆர்வத்துல இதை கேட்கணும்னு வரப்போறாருன்னு நினைக்கிறேன். நம்ம பகவத்கீதையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டுமே, நமக்கு என்ன கஷ்டம்? புதன்கிழமை மாலைகளில் பகவத்கீதை பற்றி ராகவன் உரையாற்றுவது வழக்கம். 1 மணி நேரம் பேசுவார். ஆபீஸில் உள்ளவர்கள் வந்து கேட்பார்கள். சந்தானத்துக்கு இதில் ஆர்வம் இல்லை, ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு போகாமல் இருந்து விடுவான். அந்த வாரம் புதன்கிழமை காலையில் சந்தானம் ஆபீஸுக்கு வந்ததும் நடராஜன் வந்து வணக்கம் சொன்னார். சார், ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ், எதை முதல்ல சொல்ல என்றான். பேட் நியூஸ் என்ன? இன்னைக்கு ராகவன் வரமாட்டார், குளிக்கிறச்சே சறுக்கி விழுந்து காலி சுழுக்கிடுதாம், 2 நாள் லீவாம், அவர் இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ் எடுக்க மாட்டார். இதுனா குட் நியூஸ்? அப்பாடா, இன்னைக்கு சீக்கிரமா சினிமாவுக்கு போயிடலாம். சரி, என்ன குட் நியூஸ்? குட் நியூஸ் என்னன்னா, நம்ம முதலாளி யிங் சிங் மின் உங்களை ராகவனுக்கு பதிலா பகவத்கீதையை பத்தி சொல்ல சொல்லியிருக்காள். ராகவனுக்கு உடம்பு சரியில்லை, கீதை கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு முதலாளி கிட்ட சொல்லலையா? சொன்னேன், ராகவன் வராட்டி அதனால என்ன, சந்தானம் இருக்காரே பேசட்டுமே, கேட்கலாம் சொல்லிட்டார். ஐயோ, இதுதானே பேட் நியூஸ், எனக்கு என்ன தெரியும் கீதையை பத்தி, அதுவும் முதலாளி கேட்க வராறாமே, முடியாதுன்னு சொல்லிட்டா? ஒருவேளை நாம எப்படி பேசுறோம்னு பாக்குறதுக்கு பேச சொல்லி இருக்காரோ? எப்படி பேசுறது, என்னத்த பேசுறது? நடராஜா என்று குழைந்தான் சந்தானம். உன்னால ஒரு காரியம் ஆகணும், எனக்கு பகவத்கீதை பத்தி கொஞ்சம் விவரம் வேணும். நோ ப்ராப்ளம், கூகிள் ஆண்டவர் துணை என்றான் நடராஜன். அரைமணியில் ஒரு பெரிய அச்சுக்குவியலை கொண்டு வந்து கொடுத்தான். என்ன நடராஜா, பகவத்கீதைனா 8x11 சைஸ்ல இப்படி 300 சொச்சம் பக்கமா இருக்கும்? சார், கூகுள்ல தேடி அடிச்சேன், இது பகவத்கீதை இல்லை, அது பத்தின கட்டுரைகள், எங்க இருக்குங்கிறதை காட்டுற லிஸ்ட், மொத்தம் 47,345 ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒன்னு ஒன்னா நீங்க தேடி படிக்கணும். ஐயோ, இதையெல்லாம் நான் எப்ப படிச்சு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஒரே பக்கத்துல சுருக்கமா வேணும், எதை வெட்டுவியோ எங்க ஒட்டுவியோ, இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு வேணும். சந்தானம் பயந்த சாயங்காலமும் வந்தது. அறையில் வழக்கம் போல புரோகிராமர்கள், முதலாளி யிங் பிங் மின், முதலாளியை பார்க்க வந்த, இங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கொண்ட சில விசிட்டர்கள், சந்தானம் பகவத்கீதா என்று தொடங்க, பகவத்கீதாக்கு அவார்டு கிடைச்சதாமே, இன்னைக்கு டிவியில நியூஸ் கேட்டேன், ஷி லுக்ஸ் கிரேட் என்றார் மின். சந்தானம் விழித்தான். இதென்ன சோதனை, செய்தி கேட்காம டிவியில டிஸ்கவரி சேனல் பார்த்தது தப்பு. புரோகிராமர் ராமு எழுந்து, அது பகவத்கீதை இல்ல சார், நடிகை கீதா பகவதி சார், நள்ளிரவு நாயகி படத்துல டான்ஸ் ஆடினதுக்கு அவார்டு, யூடியூப்ல கிளிப்பு கூட இருக்கு. அந்த கிளிப்பு யூஆர்எல் என்ன, நள்ளிரவு நாயகி டிவிடி கிடைக்குதா என்று ஒருத்தன் ராமுவை விசாரித்தான். சந்தானம் மீண்டும் தொடங்கினான். ராகவன் தான் இங்க பகவத்கீதை பத்தி லெக்சர் கொடுக்கறது வழக்கம். அவர் பெரிய ஸ்காலர், அவர் போல என்னால பேச முடியுமா தெரியாது. பகவத்கீதைங்கிறது ஆழம் காண முடியாத ஒரு சமுத்திரம் என்றவுடன் முதலாளி யிங் பிங் மின் கையை உயர்த்தினார்.
That's all right, சந்தானம், எனக்கு டீடைல்ஸ் வேண்டாம், அவுட்லைன் கொடுத்தா போதும். இன்னும் அரை மணியில எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. Tell me all about Gita. Make it quick, please, என்றார்.
எஸ் சார், சந்தானம் கையை கட்டி கொண்டு பவ்யமாக சொன்னான். நான் பேச போறது பகவத்கீதா பத்தி. பகவத்கீதானா பகவானின் கீதம், தெய்வ பாடல் என்று சொல்லலாம். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிரச்சனை பெருசாகி சண்டை போடுறதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த பாரத போர் தொடங்கறதுக்கு முன்னால அர்ஜுனனுக்கு பயம் வந்துடுத்து. நான் சண்டை போட மாட்டேன், வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டான். அப்ப அவனுக்கு தேரோட்டியா வந்த கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு சண்டை போட வேண்டிய அவசியத்தை சொல்கிறார். அதுதான் கீதோபதேசம், வேதாந்தவாதம், சுயதர்மவாதம், கர்மயோகவாதம், பக்தியோகவாதம், தத்துவவாதம்னு ஐந்து விதமான வாதங்களை எடுத்து வைக்கிறார். வதம், வாட் இஸ் வதம் என்றார் மின். நாட் வதம், வாதம். வாதம் மீன்ஸ் ஆர்கியூமெண்ட். அஞ்சு விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்கிறார். கை கடிகாரத்தை பார்த்தார் மின். மேக் இட் பிரீஃப். சந்தானம் தொடர்ந்தான். சுருக்கமா சொல்லணும்னா வேதாந்த வாதம், உடல் அழியலாமே தவிர ஆன்மாக்கு அழிவு இல்லை. உன்னால ஆன்மாவை கொல்ல முடியாது, அதனால சண்டை போடுறதுல தப்பு இல்ல. சுய தர்மவாதம், நீ சத்திரியன், சண்டை போடுறது உன் தர்மம், கொல்லுனா கொல்றது படைவீரன் வேலை. சண்டைக்குன்னு வந்தாச்சு, உனக்கு தயக்கமே இருக்க கூடாது, அதனால சண்டை போடு. கர்மயோகவாதம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, பலனை எதிர்பார்க்காம அதை பண்ணிடணும். போற்றலும் தூற்றலும் போகட்டும், பரந்தாமனுக்கேன்னு விட்டுட்டு கர்மாவை பண்ணணும். போரிடுறது ஒரு கர்மான்னு செஞ்சிடணும். பக்தியோகவாதம், ஈசனன்றி உரணவும் அசையாது, ஈசன்தான் எல்லாவற்றையும் இயக்குகிறார். ஆட்டுவிப்போன் ஆட்டுவித்தால் ஆடாதவர் யார்? எனவே எல்லாம் ஈசன் செயல்னு உன் வேலையை செய். தத்துவவாதம், நீ செய்கிறாய் என்று நினைப்பது தப்பு, உன்னுடைய பிரகிருதி அதாவது இயல்பு செய்ய வைக்கிறது. பாம்பா பிறந்திருந்தா படம் எடுத்து ஆடுவேன், குரங்கா இருந்ததா மரம் ஏறி இருப்பேன். மனுஷனா பிறந்திருக்கேன், இன்னொரு மனுஷனோட சண்டை போடுறது தப்பில்லை, அது உன் இயல்புதான். அகங்காரத்தால் நீயே செய்கிறாய்னு நினைக்காது, அது உனக்கு அழிவையே தரும். எனவே பிரகிருதி தான் செய்கிறது என்ற நினைப்பில் யுத்தம் செய்வது உனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தரும். தர்மம், அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நீ இல்லை. சுமையை என் மேல் இறக்கிவிட்டு என்னை சரணடைந்து உன் கடமையை செய்னு சொல்லி அவனை ஒரு வழியா சண்டை போட சம்மதிக்க வைக்கிறார். அவனும் சண்டை போட தயாராகிறான்.
அப்ப கீதா இஸ் ஜஸ்ட் அபவுட் அ வார் என்றார் மின். அப்படி இல்ல சார், அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு. யுத்தம் என்கிறது இங்க ஒரு உருவகம்தான். ஜீவாத்மா அதாவது மனுஷன் எப்படி பரமாத்மாவான கடவுளை சரணடையும்னு சொல்றதுதான் கீதையோட உண்மையான தத்துவம். ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வாழ்க்கையில் போராடுறது ஒரு யுத்தம் போலத்தான். மனித சமூகத்துக்கு கீதையினால பயன் என்ன? மனித சமூகத்துக்கு கீதையிலே பல நீதிகள் சொல்லி இருக்கு. பலனை பத்தி கவலைப்படாம உன் சுய தர்மத்தை செய். ஈசனை மறக்காதே, ஈசனிடம் பக்தி வை, ஈசனிடம் சரணடை, யாரையும் எதையும் வெறுக்காத சம நோக்கை கொள், பற்றுகளை அறுத்தால் துன்பம் போகும், புலனடக்கம் மேற்கொள். இப்படி பல நீதிகள் இருக்கு சார், இது எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலையும் பொருந்தும். பற்றுகள் அறுத்தால் எப்படி துன்பம் போகும் சார்? இது நடராஜர். இவனே பெண் போட்டு கொடுத்துட்டு தெரியாத மாதிரி கேக்குறானா? முதலாளியை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கிறானா? இல்ல நான் முழுக்க படிச்சேனான்னு என்னை சோதிக்கிறானா? இந்த நடராஜனை தனியா கவனிக்கணும். சந்தானம் ஒரு கணம் யோசித்தான். பற்றுகளால் துன்பமே வரும், அதாவது அட்டாச்மெண்ட் இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் சஃபரிங் ரைட் என்றான் நடராஜன். மிங் புரிந்தது போல தலையை ஆட்டினார். ஆமாம், கம்ப்யூட்டர் வந்தப்புறம் இது நல்லாவே புரியுது. இமெயில எந்த அட்டாச்மெண்ட் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிடும், இல்லாட்டி வைரஸ் வந்துடும். யூ ஹாவ் டு சஃபர். சந்தானம் நொந்து போனான். இங்க பேச வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும். மனசை திடப்படுத்தி கொண்டு பேசினான். இது வேற அட்டாச்மெண்ட் சார், பற்றுன்னா ஆசை,
ஆசை வைக்கிறதுனாலதான் துன்பம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஐயோ அப்பான்னு ஒருத்தன் காட்டுல அழுதிட்டு இருக்கான், என்னடான்னு போய் பார்த்தா முள்ளு செடியை கட்டிண்டு குத்துதே வலிக்குதே ஐயோ அப்பான்னு கத்துறான். அந்த செடியை ஏண்டா கட்டிண்டு அழற, கையை விடுறா, விட்டு ஒழி, எல்லாம் சரியாயிடும்னு கேட்டா கேட்காம கட்டிண்டு அழறான். அது போல நாமே நமக்கு ஏற்படுத்திக்கிற பந்தங்களை விட்டுட்டா துன்பம் தன்னால போயிடும். ஐ சி வாட் யூ மீன், மீன் தலையாட்டினாள். சந்தானம் மகிழ்ச்சியோடு மேலதிகமாக ஒரு செய்தியையும் சொல்ல ஆரம்பித்தான். பற்றுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுவாங்க. மலேசியால குரங்கு பிடிக்க ஒரு தேங்காயில ஓட்டை போட்டு உள்ள ஒரு கெட்டியா மிட்டாய வச்சிருவாங்களாம். குரங்கு அந்த மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு கையை உள்ள விட்டு எடுக்க பாக்குமாம். மிட்டாய் கையில கிடைச்சதும் இறுக்கி பிடிச்சு கையை உப்பிடும், வெளியே கையை எடுக்க வராது. குரங்கு தேங்காயை தூக்கி எறிய கையை உதறும். கையில பிடிச்ச மிட்டாயை மட்டும் விடாது, விட்டுட்டா தேங்காய் கீழே விழுந்துடும், குரங்கு சுலபமா ஓடி போயிடலாம். ஆனா மிட்டாய் ஆசையால பிடியை விடாமலே கையை உதறிக்கிட்டு நிக்கும், பின்னாலேயே வந்து வலை போட்டு பிடிச்சிடுவாங்களாம். குரங்கு வாழ்நாள் பூரா அடிமையாகவே இருக்கும். ஆசைதான் மனுஷனை அடிமைப்படுத்துது, நாம மண் பெண் பொண்ணுன்னு அலையறதுனால. வெரி குட், தெளிவா புரிய வச்சுட்டீங்க சார், நடராஜன் ஜால்ரா போட்டான். மீண்டும் கை கடிகாரத்தை பார்த்தார் மின். ஓகே வெல்டன் சந்தானம், தேங்க்ஸ், நவ் ஐ ஹாவ் டு கோ என்று சொல்லி மின் வெளியே போனார். அடுத்த திங்கட்கிழமை சந்தானம் ஆபீஸுக்கு வந்தபோது ராகவன் சோகமாக உட்கார்ந்திருந்தார். அவர் மேஜை மேல் ஒரு கடிதம் இருந்தது. என்ன சார், கால் சரியாயிடுத்தா, நடக்க முடியுதா என்றான் சந்தானம். கால் சரியாயிடுத்து, காலம் தான் சரியில்லை என்றவாறு அந்த கடிதத்தை அவனிடம் கொடுத்தார்.
அன்புள்ள ராகவன், உங்கள் உடல் நலம் இப்பொழுது நன்கு தேறி இருக்கும் என்று நம்புகிறேன். போன வாரம் சந்தானத்தின் பகவத்கீதை பேச்சு எனக்கு பிடித்திருந்தது. அதில் பற்றுக்களை விட்டால் துன்பம் குறையும்னு சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நம்ம கம்பெனி பல வருஷமா நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. இந்த சாப்ட்வேர் கம்பெனி மேல இருந்து அசட்டு ஆசையால விற்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இனி இதை மூடி விடுவதாய் முடிவு செய்து விட்டேன். இன்னும் ஒரு மாதத்தில் உங்கள் சம்பள பாக்கிகள் செட்டில் செய்து கம்பெனி மூடப்படும். சந்தானத்தை மட்டும் என் நண்பரின் கம்பெனியின் மும்பை பிரிவுக்கு சிபாரிசு செய்திருக்கிறேன். இந்த கம்பெனிக்கு நீங்கள் உழைத்ததற்கு என் நன்றி. நீங்கள் வேறு வேலைக்கு மனு போட்டால் சிபாரிசு செய்ய என்னை தாராளமாக அணுகலாம். இப்படிக்கு ஏங் பிங் மின். அடரா, எல்லாம் பகவான் செயல் சார், நடக்கிறது நடக்கட்டும், அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம கர்மாவை நாம் செய்வோம் என்றான் சந்தானம்.